ஓபரோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கர்கள் குழுவியிருந்து இன்றைய முத்துமுலோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை 2020ஆம் ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்துமுலோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே வளம போன்று முகப்பு திருக்குறளுடன் நிகழ்ச்சியை தரலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே நண்பர் லக்வன் சுங்கலிங்கம் அவர்களுடைய முகப்பு திருக்குறள் எமது நேர்களுக்காக இதோ.
வணக்கம் நேர்களே, இன்று நாம் 2 திருக்குறள் பாக்களையும் காலம் அறிதல் என்னும் அதிகாரத்திலிருந்து கேட்க இருக்கிறோம். இந்த 2 திருக்குறள் பாக்களும் என்னை மிகவும் கவர்ந்தவை. இந்த குறட்களுக்கு தற்பொழுது நாம் காண இருக்கும் தெளிவுரை திரு புலியூர் கேசிகன் எழுதிய தெளிவுரைதான். முதலாவதாக 481வது குறளாக அமைந்திருக்கும் குறளை பாருங்களேன். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்று தெரிவிக்கிறார் திருவள்ளுப்பெருந்தகை. அதாவது தன்னை விட வலிமையான கூகையை பகல் நேரத்தில் காக்கை போரிட்டு வென்றுவிடும். அவ்வாறே பகைவரை வெல்லும் வேந்தற்கும் தகுந்த காலம் வேண்டும் என்று இந்த குறள் நமக்கு தெளிவுரையை தருகிறது. திரு புலியூர் கேசிகனின் தெளிவுரைதான். இதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பகைவரை வெல்லும் வேந்தற்கு என்ற இடத்தில் நமக்கு வேண்டாதவரை நம்மை கண்டு கொள்ளாதவரை எப்படி நாம் அவர் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு வெறியை தருவதாக நான் இந்த திருக்குறளை பார்க்கிறேன். எனவே பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அடுத்ததாக 482வது குறளாக அமைந்திருக்கிறது இந்த குறள். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு என்று தெரிவிக்கிறது. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. அதாவது காலத்தோடு பொருந்த முயற்சிகளை செய்து வருதல் செல்வத்தை தம்மை விட்டு போகாமல் பிணித்து வைக்கும் கயிறு போன்றதாகும் என்று இதன் பொருள் வருகிறது. எனவே நாம் பருவத்தோடு பயிர் செய் என்று கூறுவார்களே, அதே போல பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. இதன் பொருளை மீண்டும் காண்போம். காலத்தோடு பொருந்த முயற்சிகளை செய்து வருதல் செல்வத்தை தம்மை விட்டு போகாமல் பிணித்து வைக்கும் கயிறு போன்றதாகும். இதை நாம் கருத்தில் கொள்வோம். நல்ல நாட்களை நல்ல திறமையாக பொழுதுபோக்குவோம், நன்றாக அதை உணர்ந்து கொள்வோம் என்ற கருத்தோடு இந்த பகுதியை தற்பொழுது முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நாம் தருவது ஒரு சிறப்பு கருத்தாக்கம். இந்த கருத்தாக்கத்தை வழங்குவதற்காக இணைந்திருப்பவர் நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள். இதோ அவருடைய சிறப்பு கண்ணோட்டம்.
இப்போதைய பதிவில் மெய்ப்பொருள் பாடல்கள் பற்றி சில கருத்துக்களை தங்களோடு பரிமாறலாம் அல்லது பகிரலாம் என்று விழைகிறேன். எல்லா மதங்களும் சமயங்களும் வெவ்வேறு கொள்கைகள் வைத்திருந்தாலும் சேருமிடம் இறைவனைத்தான் என்று பொதுவாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இது உண்மையா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் எந்த கொள்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த கொள்கைக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்குமே தவிர நாம் இறைவனை அடைய முடியாது. இறைவன் ஏக இறைவனாக இருந்தால் அவனை அடையும் வழியும் ஒன்றாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக வெவ்வேறாக இருக்க முடியாது. அதற்குத்தான் நாம் பார்க்க வேண்டியது ஞானிகளின் பாடல்களையும் அவர்களின் கருத்துக்களையும் தான் தவிர சமயத்தையோ ஆசிரமத்தையோ அல்ல. அப்படி சமயத்தின்படியோ அல்லது ஆசிரமத்தின்படியோ நடந்தால் நாம் மிஞ்சிப்போனால் சமய தலைவனாகவோ அல்லது ஆசிரம தலைவனாகவோ ஆக முடியுமே தவிர ஒரு காலம் பிரபஞ்சத்தின் அதி உன்னதமான நிலையை அடைய முடியாது. இதை திரு அருட்பிரகாச வள்ளலார் நன்கு உணர்ந்தால்தான் இப்படி சொன்னார். இது தொடங்கி இக்காலத்தும் சொத்து சன்மார்க்கத்தை தன் தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் என்று பாடினார். இப்பொழுது நாங்கள் கொடுக்கப் போகும் மெய்ப்பொருள் விளக்கப்பாடல்களை நாம் ஒரு சமயத்திலோ அல்லது ஆசிரமத்திலோ 50 வருடம் குப்பை கொட்டினால் கூட கிடைக்குமா என்பது சந்தேகமே. அந்த அளவிற்கு இது ரகசியமாக வைக்கப்படுகிறது. அதை பட்டவர்த்தனமாக இங்கு நாங்கள் வெளிப்படுத்திருக்கிறோம். வள்ளல் பெருமானின் திருவடி வணங்கி இதை பதிகிறேன். உண்மையான ஆன்மதாகம் உள்ளவர்களை இந்த பதிவு போய் சேர வேண்டும். அருப்பெரும் ஜோதி ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன் என்று இந்த பாடலை தங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். இது பட்டினத்தார் பாடல். வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம், வேறொருவருக்கு எட்டாத புப்பமறியாத தீர்த்தமினி முடிந்து, கட்டாத லிங்க கருதாத நெஞ்ச கருத்தினுள்ளே முட்டாத பூசையன்றோ குருநாதன் முழிந்ததுவே என்று தெரிவிக்கிறார். வேறொருவருக்கு எட்டாத புட்ப என்று வேறொருவருக்கு எட்டாத புட்பம் நம் கண்மணல் எப்படியெனில், யாராவது உங்கள் கண்ணறையில் கையை கொண்டு வந்தால் இமைகள் மூடிக்கொள்ளும். இதனைத்தான் வேறொருவருக்கு எட்டாத புட்பம் என்று பாடினார். அடுத்த பாடலை பாருங்களேன். நீங்கள் எமது நாயகன் வள்ளல் பெருமானின் பாடலை நினைவு கொடுத்துக் கொள்ள இது நன்றாக அமைந்திருக்கிறது. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பை நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்து உரையோன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கிறேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று அருட்பிரகாச வள்ளலார் தெரிவிக்கிறார். இனிமேலாவது நாம் யாரை குரு என்று கொள்ள வேண்டும் என்று புரிகிறதா? இதை சொல்லி உணர்த்தி காடுபவர்கள்தான் குரு. அதை விட்டுவிட்டு எல்லா ஆசிரமங்களிலேயும் சொல்லிக் கொடுக்கப்படும் மூச்சு பயிற்சி, காலை நீட்டி மடக்கி செய்யும் யோகா போன்றவற்றை சொல்லித் தருபவர்களில் எல்லாம் ஞான சர்க்குரு என்று நாம் கொள்ளக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பட்டினத்தடிகளின் மிக அழகான பாடலை பாருங்களேன். கண்டம் கரியதாம், கண் மூன்று உடையதாம், அண்டத்தை போல அழகியதாம், தொண்டர் உடலு அருகு தித்திக்கும் ஓங்கு புகழ், ஒற்றி கடலருகே நிற்கும் கரும்பு என்று தெரிவிக்கிறார். சில பாடல்களிடம் பார்க்கும் பொழுது நமக்கு மூச்சு போய் வரும் பொழுது எந்த உணர்வு ஏற்படுகிறதோ அதே உணர்வு ஏற்படத்தான் செய்கிறது. இந்த பாடலை பாருங்களேன். விண்ணிற்று அழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு, தன்னென்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து, உன்னின் இருக்க ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பெருத்தானே என்று திருமூலர் பாடுகிறார். இது 113வது பாடலாக அமைந்திருக்கிறது. இறைவன் ஆகாயத்திலிருந்து இறங்கி நம் வினைக்கு ஏற்ப உடல் எடுத்து குறிச்சி பொருந்திய திருவடியை தலைக்கு முன் பக்கத்திலே காட்டி, உள் நின்று உருக்கி ஒப்பிலாத ஆனந்தத்தை கண்ணிலே காட்டி, களிம்பாகிய ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளிதன்னை கண்ணார பார்த்து கலந்து இருந்திடல் விண்ணாறு வந்த வில கண்டடிவோடை பண்ணாமல் நின்றது பார்க்கலுமாமே. அதாவது நயனம் என்றால் கண் ஐயா, கண்களில் உள்ள ஒளியை பார்த்து சாதனை செய்ய செய்ய விண்ணிலிருந்து ஒளி தோன்றி நம்முன் காரியப்படுவதை காணலாம் என்று கூறுகிறார். மீண்டும், அண்டங்கள் ஏழும் அகண்டமும் ஆவியும் கொண்ட சராசரம் முற்றும் குணங்களும் பண்டை மறையும் படைப்பளிப்பு ஆதியும் கண்ட சிவனும் என் கண்ணன்றி இல்லையே, எல்லாமே கண்தான், இதைத் தவிர ஒன்றும் இல்லை என்கிறார். காண வல்லார்க்கு அவன் கண்ணின் மணியொக்கும், காண வல்லார்க்கு கடலின் அமுதொக்கும், பேண வல்லார்க்கு பிழைப்பிலன் பேர் நந்தி, ஆன வல்லார்க்கு அவன் துணையாமே. இது 2823வது பாடலாக அமைந்திருக்கிறது. காண வல்லவர்கள், ஆர்வத்தோடு முயல்பவர்கள், கண்மணியாம் இறைவனை காணுங்கள் என்கிறார். இறுதியாக இந்த பாடலை பார்ப்போம். எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும் கண்ணார் அமிதனை கண்டறிவார்களை, உன்னடிக்குள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. என் 1000 ஆண்டுகள் யோகம் செய்தாலும் அறிய முடியாது கண்ணில் கலந்து நின்ற அவனை நாடி உள்ளே ஒளிபர நோக்க காணலாம் அவனை என கூறுகிறார். மும்மலங்களை அறுத்தான் என்கிறார். இதற்கு மேலும் சில திருமூலர் ஞானத்தை தெளிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். மாணிக்க வாசகர் பாடல் ஒன்றை கூறி முடித்துக் கொள்ளலாம். பாடலை பார்ப்பதற்கு முன் மாணிக்க வாசகரை பற்றி நம் வள்ளல் பெருமானின் பாடலை பாருங்கள். வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கடின் தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒவ்வொட்டாமல் இணைப்பதுவே. இது போதாதா அவர் புகழ் சொல்ல? எங்காவது கேள்விப்பட்டதுண்டா ஒரு சுத்த மெய்ஞானி இன்னொரு சுத்த மெய்ஞானியை பற்றி பாடியதுண்டா? வன்திரு பெருந்துறையாம் வழியுடையாம் கண்ணகத்தே, வன்திரு பெருந்துறையாம் வழியடியாம் கண்ணகத்தே நின்று கழிதரும் தேனே திருப்பள்ளி எழுச்சி பாடுறது. எனவே நாம் கண்ணில் நம் கருத்தை வைப்போம், கண்ணில் நம் ஒளியை இருக்கும் ஒளியினத்தை காண்போம், நன்றாக வாழ்க்கை நடாத்துவோம். அமைதியே நம்முடைய குடியிருக்கும் நிலைப்பாங்கை நிலைத்தை இன்பத்தை அடைவோம் என்று தங்களுக்கு தெரிவித்து இந்த கருத்தை இப்பொழுது முடித்துக் கொள்வோம். வணக்கம் நண்பர்களே.
அடுத்ததாக நிகழ்ச்சியிலே தொடர்வது ஒரு சிறந்த திரைப்பட பாடல், ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்திலே இடம்பெற்ற சீர்காழி கோவிந்தராஜனின் பாடலை நேயர்களுக்காக தருகின்றோம். இதோ
சமரசம் குலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் குலாவும் இடமே சமரசம் குலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் குலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் குலாவும் இடமே வர்க்கியோரென்றும் வேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு, எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு, தொல்லையே தூங்கிடும் வீடு, தொல்லையே தூங்கிடும் வீடு, நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே
கட்சியிலே. அடுத்ததாக திருமதி வர்சி நெட்சிங்கம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற சில சுவாமி பிரியவா அவர்களினுடைய கருத்துக்கள் எமது நேர்களுக்காக இதோ.
அனைவருக்கும் வணக்கம். நம் தாயாகிய பூமி நமது விருப்பங்கள் அனைத்தையும் நமக்கு அளிக்க தயாராக இருக்கிறாள். அவளை பாதுகாத்து போட்டுங்கள். நம் தந்தையாகிய கடவுள் சகலரிடமும் கருணை காட்டுகிறார். ஆகவே அவரை வணங்குங்கள். எப்போதும் மனதை ஏதாவது ஒரு நெற்பணியில் செலுத்திக் கொண்டிருந்தால் சித்த சுத்தி எனும் உயர்ந்த மனநிலை உண்டாகும். வாழ்க்கையை லாப நட்ட கணக்கு பார்க்கும் வியாபாரமாக கருதுவது கூடாது. பிறர் நலனுக்காக உதவி செய்ய வேண்டும். எடுத்துச் சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்துக்காட்டாக வாழ்வதே மதிப்பு மிக்கதாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே சில உலக செய்திகளை தருவதற்காக நேர்களை அழைத்துச் செல்கின்றோம். கடந்த வாரம் படுகொலை செய்யப்பட்ட கருப்பினத்தவரை கொன்ற போலீசாருக்கு தண்டனை எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? அமெரிக்காவில் கருப்பினத்தவரான ஜார்ஜை களத்தில் முழங்காலால் அழுத்தி கொலை செய்த போலீசார் மட்டுமன்றி அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மூன்று போலீசாருக்கும் தண்டனை அறிவிக்கப்பட்டு உள்ளது. முதலிலே ஜார்ஜ் களத்தில் முழங்காலை அழுத்தி அவர் உயிருக்கு காரணமாக இருந்த டெரெக் சுவாவின் மீது மூன்றாம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தற்போது அவர் இரண்டாம் நிலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு மொத்தம் மூன்று கொலை குற்றச்சாட்டுகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதனால் அவர் 40 ஆண்டுகள் வரை சிறையில் செலவிட வேண்டி வரலாம். குற்றவாளியை விட குற்றத்துக்கு துணை போனவர்களுக்கு அல்லது குற்றத்தை கண்டும் காணாமல் விட்டவர்களுக்கு அதிக தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த வகையில் டெரெக் ஜார்ஜின் களத்தில் முழங்காலை வைத்து அழுத்தும் போது அதை கடக்காமல் ஜார்ஜ் கதறியதை கண்டுகொள்ளாமல் விட்ட மற்ற மூன்று போலீசாருக்கும் அதே அளவில் தண்டனை அளிக்கப்பட உள்ளது. தோமஸ் லேன், ஜே ஏ குவாங் மற்றும் டாவ் டாவோ எனும் அந்த மூன்று போலீசாரும் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வழக்கில் முக்கிய குற்றவாளியான டெரெக்கை போலவே மற்ற மூவரும் அதிகபட்சமாக 40 ஆண்டுகள் வரை சிறையில் செலவிட இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி குறிப்பு தெரிவிக்கின்றது. மற்றொரு உலக செய்தி, இது இங்கிலாந்து நாடு தொடர்பான செய்தி. எனது சக ஊழியர்கள் எவரும் இன வெறியர்கள் அல்ல. லண்டனில் பிரதமர் இல்லம் முன்பு மண்டியிட்ட போலீஸ் அதிகாரி அமெரிக்காவில் போலீஸ் கைது நடவடிக்கையின் போது மரணமடைந்த கருப்பின நபருக்கு ஆதரவாக லண்டனில் பிரதமர் இல்லம் முன்பு குவிந்த ஆயிரக்கணக்கானவர்கள் முன்பு போலீஸ் அதிகாரி ஒருவர் மண்டியிட்டுள்ளார். தமது சக ஊழியர்கள் எவரும் இன வெறியர்கள் அல்ல என்பதை போராட்டக்காரர்கள் உணர வேண்டும் என கருதியே தாம் அவர்கள் முன்னிலையில் மண்டியிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இனவெறியை தாம் ஆதரிப்பதில்லை என குறிப்பிட்ட அவர் அனைவரும் ஒரே சமூகம் என்று தாம் கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். வடக்கு லண்டனில் குடியிருக்கும் அந்த அதிகாரி ஜோர்ஜ் போயிட்டுக்கு நீதி கூறி முன்னெடுக்கப்படும் போராட்டங்களுக்கு தமது ஆதரவையும் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜார்ஜ் போயிட் விவகாரம் தொடர்பில் ஸ்காட்லாந்து யார்டு தங்களது அனுதாபத் அறிக்கையை வெளிப்படுத்தியிருந்தது. மட்டுமன்றி லண்டனில் போலீசார் பொதுவாக அவர்களின் மூத்த அதிகாரிகளினால் அவர்களின் பக்க சார்பற்ற தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் எந்த ஒரு நடத்தையும் தவிர்க்குமாறு அறிவித்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே லண்டனில் பிரதமர் இல்லம் முன்பு 2000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்பு அந்த அதிகாரி மண்டியிட்டு தமது ஆதரவை தெரிவித்துள்ளார். மேலும் தமது சக ஊழியர்கள் எவரும் இன வெறியாளர்கள் என தாம் நம்பவில்லை எனவும் அதனாலேயே இவ்வாறு தாம் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு உதவ ஒரே இலக்குடனேயே தாம் இந்த பணிக்கு வந்ததாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்னிலையில் அவ்வாறு நடந்து கொண்டதில் தமக்கு எந்தவித தூண்டுதலும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் இல்லம் முன்பு நடந்த இச்சம்பவம் தொடர்பில் ஸ்காட்லாந்து யார்ட் நேற்றிரவு அறிக்கை ஒன்றை வெளியிடும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த செய்தி குறிப்பிலே. மற்றொரு செய்தி குறிப்பொன்று, இது சீனா நாட்டை பற்றிய செய்தி குறிப்பு. பாடசாலைக்குள் புகுந்து கொலைவரி தாக்குதல், இரத்த வெள்ளத்தில் 40 சிறார்கள். சீனாவில் பாடசாலை ஒன்றில் புகுந்து நபர் கத்தியால் தாக்கியதில் 40 சிறார்கள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் காயமடைந்துள்ளனர். குறித்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர் அதே பாடசாலையில் பணியாற்றிய காவலாளிகளில் ஒருவன் என தெரிய வந்திருக்கின்றது. சாங்ஸி ஷுவாங் தன்னாட்சி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றிலேயே குறித்த தாக்குதல் சம்பவம் இறங்கேறியிருக்கின்றது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மட்டுமன்றி தாக்குதலில் ஈடுபட்ட 50 வயது மதிக்கத்தக்க அந்த நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். உள்ளூர் நேரப்படி காலை 8:30 மணியளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. துவக்க பாடசாலை என்பதால் காயமடைந்த மாணவர்கள் அனைவரும் சிறார்கள் என கூறப்படுகிறது. இருப்பினும் எவரும் ஆபத்தான நிலையில் இல்லை என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களும் இந்த அறிவித்தலை கவனத்திற்கொண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர்.
தூங்கையிலே வாங்குகிற மூச்சு இது சுழி மாறி போனாலும் போச்சு, உளுத்த மூங்கில் உடல் மேல் மினுக்கு பூச்சு என்ற மொழி என்றும் உண்மையான பேச்சு.
நல்லது நேர்களே, நிகழ்ச்சியிலே தொடர்வது இலக்கிய சாரல் மகாபாரதம். திரௌபதி 5 பாண்டவர்களை ஏன் திருமணம் செய்தால் தெரியுமா? பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனின் மகள்தான் திரௌபதி. திரௌபதிக்கு பாஞ்சாலி, பர்ஷதி, நித்யவாணி, மாலினி, பஞ்சமி என பல பெயர்கள் உண்டு. கிருஷ்ணரின் மனைவியான சத்யபாமாவிடம் மட்டும் திரௌபதி தனது 5 கணவர்களுடனான மகிழ்ச்சியை, திருமண வாழ்க்கையின் ரகசியங்களை ரகசியமாக சொன்னாள். மகாபாரதத்தில் திரௌபதியின் பங்கு மிக முக்கியமானது. திரௌபதி எப்படி பாண்டவர்கள் 5 பேரை மணந்தாள் என்று பார்ப்போம். திரௌபதிக்கு முன் ஜென்மத்தில் திருமணம் நடக்கவே இல்லை. அந்த திருமணம் யோகம் அவளுக்கு இல்லை. அதனால் மனமுடைந்து தவம் இருக்க தொடங்கினாள். சிவனை பிரார்த்தித்து கடுந்தவம் செய்தாள். அந்த தவத்தினால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் அவள் கண்முன் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சிவபெருமான் கேட்டார். அதற்கு திரௌபதி மனம் விரும்பிய வார்த்தை வரத்தை எனக்கு அளிக்க வேண்டும் சுவாமி என்று கேட்டாள். சரி, உன் மனம் விரும்பிய வரத்தை கீழ் தருகிறேன் என்றார் சிவபெருமான். அனைத்து பண்புகளும் அனைத்து குணங்களும் அழகும் நிறைந்தவர் தனக்கு கணவராக வர வேண்டும் என்று 5 முறை அதே வரத்தை கூறி வரம் கேட்டாள். அதனால் தான் திரௌபதிக்கு அந்த ஜென்மத்தில் பாண்டவர்கள் 5 பேரை மணக்க வேண்டியதாயிற்று. திரௌபதிக்கு திருமண வயது வந்தது. அப்போது பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் மகளுக்கு சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்தார். சுயம்பரத்தில் பாண்டவர்கள் 5 பேர் கலந்து கொண்டனர். இந்த சுயம்பரம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. சுயம்பரத்தில் தன் மகளை மணக்க துருபதன் ஒரு போட்டி வைத்தான். சுழலும் சக்கரத்தின் நடுவில் உயரத்தில் ஒரு மீன் தொங்க விடப்பட்டிருக்கும். கீழே உள்ள நீரில் அதன் பிம்பத்தை பார்த்தபடி மேலே சுற்றும் மீனை குறிபார்த்து அம்பினால் எய்தி வீழ்த்த வேண்டும் என்பதே அந்த சுயம்பர விதி. வில்வித்தையில் திறமைசாலியான அர்ஜுனன் இதை மிக எளிமையாக செய்து முடித்து சுயம்பரத்தில் வென்றான். பின்னர் துருபதன் தன் மகள் திரௌபதியை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அர்ஜுனனுக்கு திரௌபதி மேல் இனம் புரியாத காதல். அவள் கண்கள் அர்ஜுனனை மயக்கியது. அழகு நிறைந்த திரௌபதியை கரம் பிடித்து தம்பிகளுடன் சேர்ந்து தம் தாயார் குந்தியிடம் அழைத்துச் சென்றான் அர்ஜுனன். குந்தி அந்த சமயம் சில வேளைகளில் மூழ்கியிருந்தாள். அர்ஜுனன் அம்மா உனக்கு ஒன்று தரப்போகிறேன், கொஞ்சம் வாருங்கள் என்று கேட்டான். வேலையில் மூழ்கியிருந்த குந்தி தேவி என்ன தரப்போகிறாய் என்று கேட்டாள். மகன்கள் ஐவரும் ஆமாமா அம்மா, நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரே குரலில் சொன்னார்கள். அப்போது குந்தி தேவி வேலையில் மூழ்கியிருந்ததால் நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் நீங்கள் ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றாள். குந்தி தேவி திரும்ப வந்ததும், அம்மா, நான் கொண்டு வந்தது என் மனைவி, ஆனால் நீங்கள் அனைவருக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ளும்படி சொல்லிவிட்டீர்களே என்று அர்ஜுனன் கேட்க, நான் சொன்னதை செய் அர்ஜுனா என்றாள். இதை கேட்டு அனைவருக்கும் அதிர்ச்சி அடைந்தனர். அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது. பின்னர் தாய் சொல்லுக்கு எப்பவும் கட்டுப்படுபவர் அர்ஜுனன். அதனால் இந்த முடிவை அர்ஜுனன் ஒரு கட்டத்துக்கு பின்னால் தனது தாயின் முடிவை ஏற்க ஒப்புக்கொண்டான். கணவன் சொல்லை தட்டாமல் திரௌபதியும் பாண்டவர்களை மணந்தாள். ஒரு நாள் நாரதமுனி திரௌபதியை வந்து சந்தித்தார். அவர் அவளிடம், இருவரையே ஒரு பெண்ணால் சமாளிக்க முடியாது, ஆனால் நீ ஐவரை மணந்துள்ளாய், இதனால் உனக்கு பிரச்சனைகள் அதிகளவில் உருவாகும். அத்தகைய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வரக்கூடாது. அது வருவதற்குள் அதை எப்படியாவது தடுத்துக்கொள் என உரைத்து நாரதர் அவரிடம் ஒரு அற்புதமான வழிமுறை ஒன்றினை உருவாக்க பரிந்துரைத்தார். நாரதர் சொன்ன பரிந்துரையை ஏற்று திரௌபதி ஒரு விதிமுறையை உருவாக்கினாள். அதை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் தம் கணவர்கள் ஒவ்வொருவரிடமும் குறிப்பிட்ட மாதங்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் அது. அப்படி நான் கணவர் ஒருவருடன் குறிப்பிட்ட காலம் தனியாக வாழும் போது மற்ற நால்வரும் என்னை சந்திக்க கூடாது. இந்த கட்டளையை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த கட்டளையை மீறினால் எந்த சகோதரரும் தண்டிக்கப்படுவர். அவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் அல்லது அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று விதிமுறை வகுத்தாள். ஒரு பெண்ணை தன் கணவனை கட்டுப்படுத்த முயற்சியக்கூடாது என்று கூறினாள். ஆனால் 5 பேரில் திரௌபதிக்கு அர்ஜுனன் மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அர்ஜுனனுக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை. தன் தாயின் முடிவினால் மிகவும் கோபம் கொண்டான். திரௌபதியை மிகவும் விரும்பிய சகோதரர்களில் ஒருவர் பீமன். அவளுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் அவன் நிறைவேற்ற விரும்பினான். பாண்டவ சகோதரர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் திரௌபதிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. திரௌபதி மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவி இடையே ஒருபோதும் பொறாமை இருக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஒருவரை கொண்டும் மற்றவரை விட்டு கொடுத்து விடக்கூடாது. ஒரு பெண் தன் கணவரை ஒருபோதும் கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது. தன் மனைவியின் ஆசைகளை ஒருவன் நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் ஒரு கணவன் தன் கணவனிடமிருந்து தேவையற்ற விஷயங்களை கேட்கக்கூடாது. தவறான அல்லது தேவையற்ற கோரிக்கைகளை திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம் என்று எண்ணமும் நம்பிக்கையும் கொண்டிருந்தாள். ஒரு நாள் மனைவி சத்யபாமா திரௌபதியை பார்க்க வந்தாள். அப்போது பாண்டவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பது எப்படி என்று திரௌபதியிடம் வினவ, நான் எப்போதும் தூய்மை உணர்வுடன் கோபத்தை காம உணர்வையும் வெளிப்படுத்தாதவளாகவும் இருப்பேன். நான் அவர்களுக்கு முன்னோராக குளித்தது கூட இல்லை என்றாள். 5 ஆண்களை திருமணம் செய்த போதிலும் திரௌபதி புனிதவதியாகவே போற்றப்படுகிறாள். அவள் உடலளவிலும் ஆன்மாவிலும் தூய உயிராக இருந்துள்ளார் என்று புராணங்களிலே சொல்லப்படுகிறது. யுதிஷ்டரின் அரண்மனையில் பிராமணர் ஒருவரின் பசு காணாமல் போனது. அப்போது அந்த பிராமணர் அர்ஜுனனிடம் உதவி கேட்டார். ஆனால் அர்ஜுனன் ஆயுதங்கள் யுதிஷ்டரின் அரண்மனையில் இருந்தது. அங்கே அவர் திரௌபதியுடன் இருந்தார். ஆனால் அங்கு செல்லக்கூடாது, அதுதான் விதிமுறை. அப்படி எங்கு சென்றால் விதிமுறையை மீறியதாக மாறிவிடும் என்று முதலில் யோசித்தார். எப்படி அங்கே நான் செல்ல முடியும் என்று? ஆனால் பசுவை காக்காமல் போவது மந்திரத்துக்கு எதிரான செயல். அதனால் ஒரு கணம் அவருடைய எண்ணம் அவரை அங்கே செல்ல வைத்தது. விதிமுறைகளை மீறியதால் அவர் தண்டிக்கப்பட்டார். அதனால் அவர் 12 வருடம் காட்டிலேயே வாழ்க்கையை கழித்தார். நேர்களே, தொடரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நிறமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரமும் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சுக்கலிங்கம் அவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் மாஸ்டர். வணக்கம் நேர்களே.
செடி ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாம மெட்ராஸ்க்கு போயிடலாவா? இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசு, தாழ்ந்தாலும் ஏசு.
வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் கேட்கும்.